Praise the Lord for His faithfulness in giving us health and strength to be able to come together like this every year.
ஒவ்வொரு வருடமும் இதே போல நாம் எல்லாரும் கூடி வரும்படியாய் நமக்கு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தந்து நமக்கு எவ்வளவு உண்மையுள்ளவராக இருக்கிற ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம்.
There are many countries in the world where believers cannot come together. We thank God for freedom in this land.
உலகத்திலே பல நாடுகளிலே தேவனுடைய பிள்ளைகள் விதமாய் கூடி வருவதற்கு சுதந்திரம் இல்லை. நமக்கு அந்த
work was started in Tuticorin 24 years ago.
24 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த தூத்துக்குடியிலே இந்த ஊழியம் ஆரம்பித்த பொழுது
our longing was to have a pure testimony.
நம்முடைய வாஞ்சை விருப்பம் எல்லாம் தேவனுக்கென்று ஒரு தூய்மையுள்ள சாட்சி உண்டாக வேண்டும் என்பதே.
We were never interested in numbers.
ஒரு காலம் நாம் எண்ணிக்கையிலே விருப்பம் கொண்டது கிடையாது.
Many Christian churches have got large numbers.
அநேக கிறிஸ்தவ சபைகளிலே திரளான எண்ணிக்கையுள்ளவர்கள் இருக்கிறார்கள்.
But one powerful light like this is better than 100 fused bulbs.
ஃபியூஸ் போன 100 பல்புகளை காட்டிலும் இது போன்ற ஒரு பிரகாசமான விளக்கு அது எவ்வளவோ மென்மையானது.
And the church must be a light like that.
சபையும் இது போல ஒரு பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க வேண்டும்.
Even if it is small, very powerful light.
சிறிய ஒரு விளக்காய் இருந்தாலும் அது மிகவும் பிரகாசமான ஒரு ஒளி தரக்கூடிய விளக்காய் இருக்க வேண்டும்.
And that is what the devil fights.
இது நடக்க கூடாது என்பது என்றுதான் பிசாசு போராடுகிறான்.
The devil does not mind numbers if the quality is poor.
எவ்வளவு திரளான எண்ணிக்கை இருந்தாலும் சரி, தரம் குறைந்திருந்தால் அதை குறித்து சாத்தானுக்கு கவலை இல்லை.
Many people have asked me, what is the difference between your church and other churches?
உங்களுடைய சபைக்கும் மற்றவருடைய சபைக்கும் என்ன வித்தியாசம் என்று அநேகர் நடத்திலே கேட்டிருக்கிறார்கள்.
And I say, I can tell you one difference.
ஒரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னேன்.
For us, the main thing is not the Sunday meeting, it's the way we live between the two Sundays.
எங்களுக்கு பிரதானமான காரியம் ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்கள் அல்ல, இரண்டு ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்களுக்கு இடைப்பட்ட நாட்களிலே உள்ளதானே வாழ்வுதான் பிரதானமான காரியம் என்று சொல்லியிருக்கிறேன்.
For most churches, the important thing is the Sunday meeting.
அநேக சபைகளுக்கு முக்கியமான காரியம் என்பது ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் தான்.
Oh, we must have a good meeting.
நமக்கு நல்ல ஒரு கூட்டம் இருக்க வேண்டும்.
Good singing.
நல்ல பாடல்கள்.
Good music.
நல்ல இசை கருவிகள்.
Good preaching.
நல்ல பிரசங்கம்.
Very emotional preaching.
உணர்வை கிளப்பியூட்டக்கூடிய பிரசங்கம்.
That's not the big thing for us.
நமக்கு அது மேன்மையான காரியம் அல்ல.
It doesn't matter whether our music is not so good.
நம்முடைய இசை கருவிகள் அவ்வளவு பிரதானமாக நன்றாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை.
Or we don't clap so well or sing so well.
நன்றாக கைத்தட்டி பாடக்கூடிய திறமை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை.
Even if the preaching is not so good.
அங்கே உள்ள பிரசங்கம் கூட அவ்வளவு சிறந்ததாக இல்லை என்றாலும் பரவாயில்லை.
If we live in a good way Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday, that is the main thing.
திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய நாட்களிலே நல்ல ஒரு தரமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் அதுதான் நம்முடைய பிரதான காரியம்.
How you live in your home.
உங்களுடைய குடும்பத்தில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.
How you relate to your wife and husband.
கணவனிடத்திலே மனைவியிடத்திலே எப்படி நீங்கள் ஈடுபடுகிறீர்கள்.
How you bring up your children.
எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறீர்கள்.
How you live in the office.
அலுவலகத்தில் எப்படி வாழ்கிறீர்கள்.
How you behave on the road when you ride a scooter.
நீங்கள் உங்கள் வண்டியை ஓட்டிக்கொண்டு போகும்பொழுது சாலையிலே உங்களுடைய நடக்கை எப்படி இருக்கிறது.
And all types of people are disobeying the traffic rules.
அங்கே பல மக்கள் அங்கே போக்குவரத்து விதிகளை எல்லாம் மீறி நடக்கிற பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்.
That is more important to us than Sunday meeting.
ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தை காட்டிலும் அந்த வாழ்க்கை தான் நமக்கு பிரதானமாக இருக்கிறது.
Because Jesus preached only for 3 years.
இயேசு 3.5 ஆண்டுகள் மட்டும் தான் பிரசங்கித்தார்.
But he lived for 33 years.
ஆனால் 33.5 ஆண்டுகள் அவர் வாழ்ந்து காண்பித்தார்.
Showing that preaching is only 10% of his life.
அவருடைய வாழ்க்கையிலே பிரசங்கம் என்பது 10% என்பதை மட்டுமே அவர் காண்பித்தார்.
That was not the most important thing.
அது அவருக்கு மிக முக்கியமான காரியம் அல்ல.
If that was the most important thing, God would have sent him to preach when he was 12 years old, when he knew the Bible better than anybody in Israel.
பிரசங்கிப்பதுதான் முக்கியமான காரியம் என்று ஆண்டவர் எண்ணியிருந்திருப்பாரே ஆனால் தேவன் எண்ணியிருந்திருப்பாரே ஆனால் 12 வயதிலேயே அவர் வேதத்தை நன்றாக கற்று அறிந்த பொழுதே பிரசங்கம் பண்ண அவரை தூண்டி இருந்திருப்பார்.
But the Bible says in John chapter 1.
ஆனால் வேதம் யோவான் என்ற சுவிசேஷம் 1 அதிகாரத்திலே சொல்கிறது.
And verse 4.
4 வசனம்.
In Jesus Christ was life.
இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவன் இருந்தது.
And that life was the light of man.
அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது.
And Jesus said to us, the church, you are the light of the world.
நம்மை பார்த்து சபையை பார்த்து சொல்கிறார், நீங்களே இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள்.
What is that light?
அந்த ஒளி என்ன?
Is it giving out tracts?
கை பிரதிகளை கொடுப்பதா?
Is it having a Sunday meeting?
ஞாயிற்றுக்கிழமை காலை கூட்டம் நடத்துவதா?
Or a conference?
அல்லது கான்ஃபரன்ஸ் நடத்துவதா?
Or a TV program?
அல்லது டிவி நிகழ்ச்சி நடத்துவதா?
No, we thank God for all of these.
இந்த எல்லா காரியங்களுக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம்.
But the light, verse 4, is the life.
ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒளியானது என்ன? அதுதான் அந்த ஜீவன், வாழ்வு.
The way you live.
நீங்கள் வாழக்கூடிய விதம்.
Monday,
திங்கட்கிழமை,
Tuesday,
செவ்வாய்,
Wednesday,
புதன்,
Thursday,
வியாழன்,
Friday,
வெள்ளி,
Saturday,
சனி,
Sunday afternoon,
ஞாயிற்றுக்கிழமை மதியம்,
Sunday evening,
ஞாயிற்றுக்கிழமை மாலை.
That life is the light.
அதுதான் அந்த வாழ்க்கைதான் ஒளி.
Then why do we come together on Sunday morning?
பிறகு ஏன் நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை நாம் ஆலயத்துக்கு கூடி வர வேண்டும்?
To put some oil in the lamp so that the light can burn throughout the week.
அந்த வாரம் முழுதுமாய் அந்த விளக்கு பிரகாசித்து எரியும்படியாக, எண்ணெய் ஊற்றப்படும்படியாக ஞாயிறு காலை கூடி வருகிறோம்.
So please remember this.
ஆகவே தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
This is where we are different from most other churches.
மற்ற பல சபைகளை காட்டிலும் இந்த இடத்திலே தான் நாம் வித்தியாசமானவர்களாக இருக்கிறோம்.
It doesn't matter if our Sunday meeting is not so much noise and so much excitement.
ஞாயிற்றுக்கிழமை காலை கூட்டத்தில் அவ்வளவு சத்தம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அவ்வளவு உணர்ச்சி ஊட்டக்கூடியதா இல்லாவிட்டாலும் பரவாயில்லை.
If you live properly Monday, Tuesday till Saturday, you're all right.
திங்களிலிருந்து வெள்ளி வரை நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் போதும், நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள்.
You don't have to be disturbed that you can't preach like me.
என்னைப் போல பிரசங்கிக்க முடியவில்லை என்பதனாலே நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
For me, the way I preach is not important.
எனக்கு நான் பிரசங்கிக்கிற விதமானது முக்கியமானதல்ல.
The way I live every day of the year, that is important for me.
வருஷத்தின் ஒவ்வொரு நாளிலேயும் நான் எப்படி வாழுகிறேன், அதுதான் எனக்கு முக்கியமானது.
If I am faithful with money,
பணத்திலே நான் உண்மையுள்ளவனாக இருந்தால்,
how I speak to my wife,
என் மனைவியிடத்தில் நான் எப்படி பேசுகிறேன்,
how I bring up my children,
என்னுடைய பிள்ளைகளை எப்படி நான் வளர்க்கிறேன்,
how I relate to my co-workers,
என்னுடைய உடன் ஊழியரோடு கூட எப்படி இடைபடுகிறேன்,
and how I speak to the youngest junior most brother in the church, that is more important.
சபையிலே இருக்கக்கூடிய எப்பொழுதான் வந்த மிகவும் ஜூனியராக இருக்கக்கூடிய இளையராக இருக்கக்கூடிய ஒரு சகோதரனிடத்தில் எப்படி நான் பேசுகிறேன்,
that is life.
அதுதான் வாழ்க்கை.
And that is what we always preach.
அந்த ஜீவனை தான் நாம் எப்பொழுதும் பிரசங்கிக்க வேண்டும்.
That is what we preached 24 years ago when we started in Tuticorin.
தூத்துக்குடியில் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது 24 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதை தான் நாம் பிரசங்கித்தோம்.
That is what we preach today.
இன்றைக்கும் அதை தான் பிரசங்கிக்கிறோம்.
And that is what we will preach till Jesus comes.
இயேசு வரும் வரை இதை தான் நாம் பிரசங்கிப்போம்.
And in all the churches that God has raised up in Tamil Nadu.
தமிழ்நாட்டிலே தேவன் எழுப்பி இருக்கிற எல்லா சபைகளிலேயும்,
please remember,
தயவுசெய்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்,
the important thing is not the Sunday meeting.
முக்கியமான காரியம் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் அல்ல.
Sunday meeting is like putting, let's say, petrol into your scooter.
ஞாயிற்றுக்கிழமை காலை கூட்டத்தை நாம் எதற்கு ஒப்பிடலாம்? உங்களுடைய ஸ்கூட்டருக்கு பெட்ரோல் போடுவதற்கு ஒப்பிடலாம்.
Why do you put petrol into your scooter?
ஏன் உங்களுடைய ஸ்கூட்டருக்கு பெட்ரோல் போடுகிறீர்கள்?
So that you can drive the whole week.
அந்த வாரம் முழுதுமாய் நீங்கள் ஸ்கூட்டரை ஓட்டும் முடியாக, பல இடங்களுக்கு போகும் முடியாக.
You don't put petrol in the scooter to just park it in your house.
பெட்ரோலை போட்டுவிட்டு வீட்டில் நிறுத்துவதற்காக நீங்கள் பெட்ரோல் போடுவதில்லை.
Then you don't need petrol.
அப்படியானால் உங்களுக்கு பெட்ரோலே தேவையில்லை.
Why do we hear God's word on Sunday or in a conference?
ஞாயிற்றுக்கிழமைகளிலோ அல்லது கான்ஃபரன்ஸ் கூட்டங்களிலோ ஏன் நாம் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்?
So that we can drive and behave like Jesus every day of the week.
அந்த வாரத்திலே உள்ள ஒவ்வொரு நாளும் நாம் ஓட்டுவதும் நம்முடைய வாழ்ந்து காண்பிப்பதும் இயேசுவைப் போலவே வாழ முடியாது.
It doesn't matter if you cannot preach well.
ஆகவே நன்றாக பிரசங்கிக்க முடியாவிட்டால் பரவாயில்லை.
It doesn't matter if you cannot sing well.
நன்றாக பாட முடியாவிட்டால் பரவாயில்லை.
Some of you young people, you look at these people playing instruments and you say, oh, I can't play like that.
இசை கருவிகளை வாசிக்கிறவளை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஐயோ, எனக்கு அது போல வாசிக்க முடியவில்லை என்று நீங்கள் எண்ணலாம்.
God has given them a gift.
அவர்களுக்கு தேவன் ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார்.
God has given me another gift.
தேவன் எனக்கு வேறு ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார்.
But gift is not the important thing.
ஆனால் பிரதானமான காரியம் வரங்கள் அல்ல.
It's life.
வாழ்க்கைதான்.
Those who emphasize gift as the main thing will build Babylon.
வரங்களை பெரிதாக்கி பிரசங்கிக்கிறவர்கள் பாபிலோனை தான் கட்டி கொண்டிருப்பார்கள்.
But those who emphasize life and the fruit of the spirit as the main thing.
வாழ்க்கை, ஜீவனுக்கும் ஆவின் கனிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் தான் அவர்கள்.
Use the gifts as a servant.
நீங்கள் வரங்களை ஒரு வேலைக்காரனை போல பயன்படுத்துங்கள்.
Then we can build Jerusalem.
அப்பொழுது நாம் எருசலேமை கட்ட முடியும்.
It is better to have a small Jerusalem than a big Babylon.
பெரிய பாபிலோனை கட்டுவதை காட்டிலும் சிறிய எருசலேமை கட்டி எழுப்புவது நல்லது.
The life is the light of man.
அவர்கள் ஜீவன் இருந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது.
So every year we come together like this.
ஒவ்வொரு ஆண்டும் இது போல நாம் கூடி வருகிறோம்.
And we need to ask ourselves.
நாம் நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது.
How is our life compared to what it was last year?
கடந்த ஆண்டிலே இருந்ததை காட்டிலும் இந்த ஆண்டினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது?
How is the whole of the year 2006 been? The whole year
2006. இந்த 2006 ஆம் ஆண்டு முழுவதும் எப்படி கழிந்தது என்று எண்ணி பாருங்கள்.
Not how many meetings you went to.
கடந்த ஆண்டில் எத்தனை கூட்டங்களுக்கு நீங்கள் சென்றீர்கள் என்பது முக்கியமல்ல.
No.
இல்லை.
How did you live in your home?
உங்களுடைய குடும்பத்தில் எப்படி வாழ்ந்தீர்கள்?
Can your wife give a testimony that you tried at least to behave like Jesus?
குறைந்தபட்சம் இயேசுவை போல வாழ முயற்சித்தீர்கள் என்று சொல்லி உங்களை குறித்து உங்கள் மனைவி சாட்சி கொடுக்க முடியுமா?
Can your husband say that you at least tried to behave like Jesus?
உங்களுடைய கணவன் உங்களை பார்த்துடைய மனைவி இயேசுவை போல வாழ்வதற்கு முயற்சித்தால் என்றாவது சொல்ல முடியுமா?
Maybe you slipped up a few times.
சில முறைகள் நீங்கள் வீழ்ச்சி அடைந்திருக்கலாம்.
Or many times.
அல்லது பல முறைகள் வீழ்ச்சி அடைந்திருக்கலாம்.
But you got up.
ஆனால் நீங்கள் எழுந்து விட்டீர்கள்.
You didn't lie down on the floor discouraged.
விழுந்த இடத்திலே அப்படியே நீங்கள் கீழே கிடக்கவில்லை. சாப்பிடவே கிடக்கவில்லை.
You got up.
நீங்கள் எழுந்தீர்கள்.
That's good.
அது நல்லது.
Yeah, as time goes on we will fall less and less.
நாட்கள் கடந்து செல்ல செல்ல நாம் குறைந்த முறைதான் விழுவோம்.
But if you didn't even try to live like Jesus,
ஆனால் இயேசுவை போல வாழ்வதற்கு முயற்சி கூட செய்யவில்லை என்றால்,
then it's no use going saying I went to the meeting every Sunday.
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் கூட்டத்திற்கு ஒழுங்காக போனேன் என்று சொல்வதிலே பிரயோஜனம் ஒன்றுமில்லை.
That is all Babylon.
அவையெல்லாம் பாபிலோன்.
That is a false church.
அது பொய்யான சபை.
That is false Christianity.
அது பொய்யான கிறிஸ்தவம்.
True Christianity is that which majors on the life of Jesus.
மெய்யான கிறிஸ்தவம் என்ன? அது கிறிஸ்துவின் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதுதான்.
See, there are so many people who look at a great preacher and they want to be like him.
அநேகர் பெரிய பிரசங்கியாரை பார்க்கிறார்கள், அவரைப் போலவே நானும் மாற வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
They see some great healer who is preaching to thousands of people and they say, I must be like that.
ஒரு பெரிய குணமாக்கும் பிரசங்கியார் இருக்கிறார், ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிரசங்கிக்கிறார், ஓ அவரைப் போல நான் இருந்தால் பரவாயில்லை என்று எண்ணுகிறார்கள்.
I have also seen all these healers.
நானும் இப்படிப்பட்ட குணமாக்குகிற பிரசங்கியர்களை பார்த்திருக்கிறேன்.
I never wanted to be like any of them.
அதிலே ஒருவரை போல இருக்க வேண்டும் என்று நான் விரும்பியதே கிடையாது.
I have wanted to live like Jesus.
நான் இயேசுவை போல வாழ முயற்சித்திருக்கிறேன்.
I hope that is your desire.
அதுவும் உங்களுடைய வாஞ்சையா இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
Because if you make all these big preachers your model.
இந்த பெரிய பெரிய பிரசங்கியார்களை உங்களுக்கு மாதிரியாக நீங்கள் வைப்பீர்கள் என்று சொன்னால்,
you'll be disappointed.
நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள், வஞ்சிக்கப்படுவீர்கள்.
I'll tell you what you should do.
நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Do what the Bible says.
வேதம் என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் சொல்லுங்கள்.
Let us run the race looking unto Jesus.
கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும்.
And see how he lived.
அவர் எப்படி வாழ்ந்தார் என்று பாருங்கள்.
How loving and compassionate and humble he was.
அவர் எவ்வளவு அன்புள்ளவரா, எவ்வளவு மனதுருக்கமுள்ளவரா, எவ்வளவு தாழ்மையுள்ளவரா இருந்தார் என்று பாருங்கள்.
Sisters, even if you never preach a sermon in your whole life,
உங்கள் முழு வாழ்க்கையில ஒரு பிரசங்கத்தை கூட செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்லை.
You will have a great reward in heaven if you have lived like Jesus in your home.
இயேசு வாழ்ந்ததை போல உங்கள் வீட்டிலே நீ குடும்பத்திலே வாழ்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பெரிய வெகுமதி காத்திருக்கிறது.
This is what God is testing nowadays.
இந்த நாட்களில் இதை தான் தேவன் பரிசோதித்து பார்க்கிறார்.
What are you looking for?
நீங்கள் எதை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்?
Some gift to get the honor of other people and other Christians?
மற்ற கிறிஸ்தவர்கள் மத்தியிலே உங்களுக்கு கனத்தை பெறும்படியாக வரங்களை விரும்பிக் கொண்டிருக்கிறீர்களா?
Or do you want to live to get the praise of God?
அல்லது தேவனுடைய புகழ்ச்சியை பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் வாழ்ந்து பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா?
It's a very important question.
இது மிக முக்கியமான ஒரு கேள்வி.
Now we have a theme for this conference.
இந்த கருத்தரங்குக்கு ஒரு கருப்பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
And that is written down there in the front below me.
அந்த கருப்பொருள் என்பது அங்கே கீழே உள்ளதானே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது.
And that theme is written in John chapter 2 and verse 17.
அந்த கருப்பொருளானது யோவான் என்ற சுவிசேஷம் 2 அதிகாரம் 17 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
Where it is a quotation from Psalm 69 verse 9.
அது சங்கீதம் 69 அதிகாரம் 9 வசனத்தை அடிக்கோடிட்டு காண்பித்திருக்கிறது.
John chapter 2 verse 17.
யோவானின் சுவிசேஷம் 2 அதிகாரம் 17 வசனம்.
Zeal for your house will consume me.
உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது.
It has consumed me.
அது என்னை பட்சித்தது.
This is Jesus speaking.
இயேசு இங்கே சொல்கிறார்.
You know, we read there that Jesus went into the temple.
இயேசு அங்கே தேவாலயத்துக்கு சென்றார் என்று வாசிக்கிறோம்.
This is right at the beginning of his ministry.
அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப கால கட்டத்தில் நடந்த ஒரு காரியம்.
Now many people know that Jesus began his ministry by turning the water into wine.
அநேக ரெண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அந்த அற்புதத்திலே தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்தார்
என்கிறார். That is written in the first 11 verses of this chapter.
இந்த அதிகாரத்திலே முதல் 11 வசனங்களிலே அது எழுதப்பட்டிருக்கிறது.
John chapter 2 verses 1 to 11.
யோவான் சுவிசேஷம் 2 அதிகாரம் 1-11 வசனங்கள்.
That is the turning of the water into wine, and that is the first miracle he did. We read in verse 11.
11 வசனத்திலே வாசிக்கிறோம், கானாவூரிலே அவர் செய்த முதலாவது அற்புதம், இயேசு செய்த முதலாவது அற்புதம் என்று வாசிக்கிறோம்.
Okay, you all know that, everybody knows that.
எல்லாரும் அதை அறிந்திருக்கிறார்கள், உங்களுக்கும் அது தெரியும்.
What is the next thing he did?
அவர் செய்த இரண்டாவது காரியம் என்ன?
Nobody knows. Most Christians don't know.
அநேக கிறிஸ்தவர்களுக்கு அது தெரியாது.
That's written in the next few verses.
அது அடுத்த ஒரு சில வார்த்தைகளில் எழுதப்பட்டிருக்கிறது.
He went down to Capernaum.
அவர் அதற்கு பிறகு கப்பர்னமுக்கு சென்றார்.
And he, his mother and his brothers and his disciples stayed there a few days.
அங்கே அவர் சீஷரோடு கூட சகோதரரும் 12 வசன தாயாரோடும் சகோதரரோடும் கூட தங்கி இருந்தார்.
And then he went to Jerusalem. That's the next thing he did.
பிறகு அவர் எருசலேமுக்கு சென்றார். அதுதான் அவர் செய்த இரண்டாவது காரியம்.
And he went into the temple.
அவர் தேவாலயத்துக்கு சென்றார்.
And he saw all these people selling oxen and sheep and doves and exchanging money and making a profit.
அங்கே ஆடுகளை விற்கிறார்கள், மாடுகளை விற்கிறார்கள், புறாக்களை விற்கிறார்கள், காசுக்காரர் காசுகளை மாற்றுகிறார்கள். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது.
If they were doing it in the marketplace making a profit, that's okay.
கடை தெருவிலே போய் இவங்களெல்லாம் விற்று லாபம் சம்பாதித்தார்கள் என்று சொன்னால் அது சரி.
Because the marketplace is the place to do business and make profit.
ஏனென்றால் சந்தைவெளி என்பது அங்கே வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு இடம், லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடம் தான் சந்தைவெளி.
Yeah, all business people, we have to earn profit in order to live, otherwise how will you live?
எல்லா வியாபாரிகளும் அவர்கள் பிழைக்க வேண்டும், லாபம் சம்பாதிக்காவிட்டால் எப்படி பிழைப்பது?
Even Jesus as a carpenter, he must have made money as a carpenter. That's how he took care of his family's need.
இயேசுவும் கூட ஒரு தச்சு தொழிலை செய்து அதிலே லாபம் சம்பாதித்து தான் தன்னுடைய குடும்பத்தை அவர் பராமரித்திருந்திருப்பார்.
That is the marketplace.
அது சந்தைவெளி.
That is the place to do that.
அதை செய்வதற்கு சந்தை என்ற ஒரு இடம் இருக்கிறது.
When you come to the house of God,
ஆனால் தேவனுடைய வீட்டிற்கு நீங்கள் வரும்பொழுது,
you can't make profit in the house of God.
தேவனுடைய வீட்டிலே நீங்கள் லாபம் சம்பாதிக்க கூடாது.
And these people were trying to make profit in the house of God.
இந்த ஜனங்களோ தேவ ஆலயத்திலே தேவனுடைய வீட்டிலே லாபம் சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள்.
And Jesus made a scourge of cords, verse 15, and drove them all out.
கயிற்றினால ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவளையெல்லாம் துரத்தி விட்டார் இயேசு என்று வாசிக்கிறோம்.
He said, take these things away, verse 16.
16 வசனத்திலே இவைகளெல்லாம் இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்கிறார்.
He never did anything like this else any other time in his life.
தன்னுடைய வாழ்க்கையில வேறு எந்த கால கட்டத்திலும் இப்படி அவர் செய்யவில்லை.
He used very strong words when he preached.
அவர் பிரசங்கிக்கும் பொழுது மிகவும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார்.
Generation of vipers.
விரின் பாம்பு குட்டிகளே என்று சொன்னார்.
But he never physically did anything to anybody in his whole life.
ஆனாலும் அவருடைய முழு வாழ்க்கையிலே அவர் சரீரப்பிரகாரமாக எப்படி ஒன்று காரியம் செய்ததில்லை.
He never used his hands on anybody.
ஒரு காலம் அவர் தன்னுடைய கரத்தை பயன்படுத்தி மற்றவர்களை அடித்ததில்லை.
But once.
ஒருமுறை.
He didn't whip the people, he whipped all the sheep and all the oxen.
Ange avar savukku undu mani janangalai adikkavillai, ange irukkakudiya aadugal maadugalam adithu virattinar.
Use the whip to chase out the sheep and the oxen and told all the money changers to get out of there.
Avar ange irukkakudiya aadu maadugal ellam andha kasattai undu panni adai adithu virattinar, angulla kaasukkaralam poongal endru sonnar.
And he turned the tables and made all the coins fall around.
Palagigalam kavithu pottu kaasukkaarudaiya kaasugalai ellam kotti vittar.
This is the first thing he did.
அவர் செய்த முதலாவது காரியம் இதுதான்.
After the marriage in Cana.
கானாவூர் கல்யாணத்திற்கு பிறகு.
The marriage in Cana was not a public ministry, it was a private ministry inside a house.
கானாவூர்லே நடந்ததான அந்த கல்யாணத்திலே நடந்த அற்புதமானது அது பொதுப்படையான ஊழியம் அல்ல, அது ஒரு குடும்பத்திலே நடந்ததான தனிப்பட்ட ஊழியம்.
Only the people inside the house saw that.
அந்த வீட்டிலே உள்ள மக்கள் மட்டுமே பார்த்தார்கள்.
But what was Jesus first public ministry action?
ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய பொதுப்படையான ஊழியத்தினுடைய செய்கை செயல்பாடு என்ன?
நம்பர் 1,
முதலாவது என்னத்திலே முதலாவது காரியம்,
cleansing the house of God,
தேவனுடைய வீட்டை சுத்திகரிக்கிற காரியம்.
And not gently, like taking a broom and doing,
மிருதுவாக தொடப்பத்தை எடுத்து குட்டுவது போல சாதுவான ஒரு வேலையாக அங்கே அவர் செய்யவில்லை.
No, he was so angry.
அவர் அங்கே மிகவும் கோபமாக அந்த காரியத்தை செய்தார்.
Jesus began his public ministry with anger.
இயேசு தம்முடைய பொதுப்படையான ஊழியத்தை கோபத்திலே ஆரம்பித்தார்.
With anger against preachers who were making money in the name of religion.
மதம் என்கிற பெயரிலே பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிற பிரசங்கியார்களை பார்த்து கோபப்பட்டு தன்னுடைய பொதுப்படையான ஊழியத்தை ஆரம்பித்தார்.
People who are making money in the house of God.
தேவனுடைய ஆலயத்திலே நீங்கள் பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
People who are getting some profit for themselves from the house of God.
தேவனுடைய வீட்டிலே தங்களுக்கென்று ஒரு லாபத்தை சம்பாதிக்கிறவர்கள்.
That is how Jesus began his ministry.
இப்படி தான் இயேசு தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்தார்.
Today, if anybody acts like that,
இன்றைக்கு யாராவது அப்படி செயல்பட்டால்
try to cleanse the house of God in anger
naan kobathile enudaiya veettai suthigirippen endru solugirar
people say oh brother you must be christ like
ayyo sagodharare neengal ipdi kobam pada koodad kristuvai pola irukka vendum endru solugirargal
what does it mean to be christ like
kristuvai pola irupad endral enna
lot of people think christ like means you just gently put your arm around people and all that
அநேகர் கிறிஸ்துவை போல என்று சொன்னால் நீங்கள் அப்படியே சாதுவாக மிருதுவாக மற்றவருடைய தோளிலே கை போட்டு பிரதர்
That's because they haven't read the Bible.
அது ஏனென்றால் அவர்கள் இன்னும் வேதத்தை வாசிக்கவில்லை.
They haven't read the first thing that Jesus did in his ministry.
இயேசு தம்முடைய ஊழியத்திலே செய்த முதல் காரியத்தை அவர்கள் இன்னும் வாசிக்காமல் இருக்கிறார்கள்.
And that is why we need to tell everybody.
ஆகவே தான் நாம் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியிருக்கிறது.
The first thing Jesus did in his ministry.
இயேசு தம்முடைய ஊழியத்திலே செய்த முதல் காரியம்.
He did not treat gently.
அவர் சாதுவாக பிரசங்கிக்கவில்லை.
He was angry.
அவர் கோபப்பட்டார்.
He took a whip.
சாட்டை எடுத்தார்.
And chased out people who brought the principle of the business world into the house of God.
வியாபார உலகத்தினுடைய கோட்பாட்டை தேவனுடைய ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்த மக்களை அவர் விரட்டி அடித்தார்.
Anybody who makes money in the name of Christ.
இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே பணத்தை சபையிலே சம்பாதிக்கிறவர்கள்.
People who write Christian books to make money for themselves.
தங்களுக்கென்று லாபம் சம்பாதிக்க கூடிய கண்ணோட்டத்தோடு கூட கிறிஸ்தவ புத்தகங்களை எழுதி விற்கிறவர்கள்.
Please people who make Christian song cassettes and CDs to make money for themselves.
பணம் சம்பாதிக்க முடியாக பாட்டு கேசட்டுகள் பாட்டு CD-களை வெளியிடுகிறவர்கள்.
What is that?
அது என்ன?
That is doing business in the name of Christ.
கிறிஸ்துவின் நாமத்தினாலே வியாபாரம் செய்கிற தொழில்.
People who preach and take money from poor people to live in grand style themselves.
பிரசங்கிப்பதற்காக பணத்தை வசூல் செய்து கொண்டு தாங்களாகவே சொகுசான வாழ்க்கை வாழுகிறவர்கள் யார்?
See, God and money are opposites like light and darkness.
இருளுக்கும் ஒளிக்கும் எப்படி அது நேர்மாறாக இருக்கிறதோ அதே போல தான் தேவனும் பணமும்.
Remember that all your life.
வாழ்க்கை முழுவதுமாய் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
The first thing that Jesus taught in his ministry is here, John chapter 2.
இயேசு தம்முடைய ஊழியத்திலே செய்த முதல் காரியம் யோவான் இரண்டாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
God and money are opposites.
தேவனும் பணமும் நேர் எதிரடியாக இருக்கிற காரியம்.
White and black are opposites you know that
venmayum karumayum pole eppadi avar neer ediraga irukkirathu adu pole
light and darkness are opposites
irulum edirum pudirumaga irukkirathu
you all know that god and the devil are opposites
neengal ellarum devanum pisasum எதிரடியாக இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறீர்கள்
but most people don't know that god and money are opposites
ஆனால் தேவனும் பணமும் தான் எதிரும் புதிரமாக இருக்கிறது என்று அநேகர் அறியாமல் இருக்கிறார்
Jesus said that in Luke chapter 16
இதை இயேசு லூக்கா 16 ஆம் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறார்
Luke chapter 16 and verse 13 he said
லூக்கா 16 ஆம் அதிகாரம் 13 ஆம் வசனத்திலே
சொல்கிறார் There are only two masters
இரண்டு எஜமான்கள் மட்டுமே இருக்கிறார்கள்
and they are not god and the devil
அது தேவனும் பிசாசும் அல்ல
no
இல்லை
it is god and money
தேவனும் பணமும்
that's what he said
இங்க அதை தான் சொல்லுகிறார்
and you can't serve both masters
நீங்கள் இந்த இரண்டு எஜமான்களுக்கும் ஊழியம் செய்ய முடியாது
you know like Elijah he came and said you choose Jehovah or choose Baal
யெகோவா உங்களுக்கு தெய்வமானால் அவரை தேர்ந்து கொள்ளுங்கள் பாகால் உங்களுக்கு தெய்வமானால் அவரை தேர்ந்து கொள்ளுங்கள் என்று எலியா சொன்னார்
you can't serve both
இரண்டையுமே நீங்கள் சேவிக்க முடியாது
Jesus came in the same spirit
அதே ஆவியோடு கூட இயேசு வந்தார்
and said don't try to serve God and money
தேவனுக்கும் பணத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது
That is like serving Jehovah and Baal.
அது யெகோவாவுக்கும் பாகாலையும் சேவிப்பதற்கு சமம்.
That's what he was doing in John chapter 2.
இதே தான் யோவான் இரண்டாம் அதிகாரத்தில் அவர் செய்து கொண்டிருக்கிறார்.
He saw people there.
அங்கே ஜனங்களை பார்த்தார்.
Trying to serve God and money.
அவர்கள் தேவனுக்கும் ஊழியம் செய்ய விரும்பினார்கள் பணத்துக்கும் ஊழியம் செய்ய விரும்பினார்கள்.
In the business market place they were not doing that.
ஆனால் சந்தை வெளியிலே அவர்கள் அப்படி செய்வதில்லை.
They were only serving money.
அங்கே அவர்கள் பணத்துக்கு மட்டுமே ஊழியம் செய்கிறார்.
That's okay. Do that.
சரி, அது செய்யுங்கள்.
You can serve money.
அங்கே நீங்க
பணத்துக்கு ஊழியம் செய்யலாம். Don't try to serve God and money together.
ஆனால் தேவனுக்கும் பணத்துக்கும் ஒரே நேரத்தில் ஊழியம் செய்ய முயற்சிக்க வேண்டாம்.
It's like oil and water.
அது எண்ணெயும் தண்ணீரும் போல.
You know that oil and water will not mix.
எண்ணெயும் தண்ணீரும் கலந்து பார்த்தால் இரண்டும் ஒட்டாது.
If you mix oil and water,
நீங்கள் எண்ணெயும் தண்ணீரையும் கலந்தால்
it becomes useless.
எதற்கும் அது பிரயோஜனம்
இல்லை. The water is good for drinking.
தண்ணீராக இருந்தால் குடிக்கலாம்.
And the oil is good to put in your scooter.
அங்கே எண்ணெயாக இருந்தால் அது உங்கள் ஸ்கூட்டரிலே போடலாம்.
But when you mix the two
இரண்டையும் கலந்து விட்டால்
you can't drink it
குடிக்கவும் முடியாது
and you can't put it in your scooter also
பெட்ரோலுக்கும் அதை போட முடியாது
but you keep it separately
இரண்டையும் நீங்கள் வேறுபடுத்தி வைத்தால்
one is for drinking and one is for putting in the scooter
ஒன்றை நீங்கள் குடிக்கலாம் ஒன்றை நீங்கள் ஸ்கூட்டருக்கு போடலாம்
god and money are like that
தேவனும் பணமும் அப்படி தான் இருக்கிறது
great tragedy in the world today is people are mixing it
இன்றைக்கு உலகத்திலே காணப்படுகிற மிகப்பெரிய பரிதாபம் என்னவென்றால் மக்கள் இதை சேர்ந்து கலந்து விடுகிறார்கள்
so that is the first lesson jesus was trying to teach
இயேசு சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதல் பாடம் இதுதான்
in the first thing that he did in his ministry
அவருடைய ஊழியத்திலே செய்த முதல் காரியம்
and when The disciples saw that.
சீஷர்கள் அதை பார்த்த பொழுது
they were so surprised.
அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்.
They never went to him and said, Lord, don't get angry, come on. They never told him that.
ஆண்டவரே போய் ஆண்டவரே கோபப்படாதீங்க ஆண்டவரே இதுக்கெல்லாம் கோபப்படுறீங்களா என்று சொல்லி சொல்லவில்லை.
Today people will say that.
இன்றைக்கு ஜனங்கள் அப்படி சொல்வார்கள்.
Because they don't know Jesus.
ஏனென்றால் அவர்கள் இயேசுவை அறியவில்லை.
Oh brother, you must be Christ like. You must say that gently.
பிரதர் இதை சாதுவாக சொல்ல வேண்டும், மிருதுவாக சொல்ல வேண்டும், மெதுவாக சொல்ல வேண்டும், கிறிஸ்து போல இருக்க வேண்டும் என்று
சொல்வார். That's not how Jesus did it.
இயேசு அப்படி இங்கே செய்யவில்லை.
Can you picture this in your mind? He's taking a whip and chasing those
இயேசு சாட்டை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஆடுமாடுகளை கோபத்தில் விரட்டுகிறதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா?
I see that in my mind.
அதை நான் என்னுடைய மனதில் கற்பனை செய்து பார்க்கிறேன்.
All these great artists, they paint so many things, but they never paint this.
அநேகர் ஓவிய கலைஞர்கள் எல்லாரும் பல படங்களை அவர்கள் தீட்டுகிறார்கள். இயேசு சாட்டை அடித்து விரட்டுகிற படத்தை யாரும் வரைவதில்லை.
They don't like to see that.
அதை பார்ப்பதற்கு யாரும் விரும்புவதில்லை.
That is the first thing that Jesus did.
ஆனால் இயேசு செய்த முதல் காரியம் இதுதான்.
And it says here,
இங்கே பார்க்கிறோம்,
that the disciples remembered that verse.
சீஷர்கள் அந்த வாசனத்தை நினைவு
கூர்ந்தார்கள். Zeal for your house has consumed.
உன் வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது.
Jesus was showing there that nothing unclean must come into God's house.
அசுத்தமான எந்த ஒரு காரியமும் தேவனுடைய வீட்டுக்குள்ளே வரக்கூடாது என்பதை அவர் காண்பித்தார்.
God's house there must be purity.
தேவனுடைய வீட்டிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும்.
So that's what we want to think about in these days.
இந்த நாட்களில் இதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம்.
So when we talk about God's house,
தேவனுடைய வீடு என்று நாம் சொல்லும் பொழுது,
what is God's house?
தேவனுடைய வீடு என்றால் என்ன?
Let me turn you to a verse in Hebrews in chapter 3.
எபிரேயர் 3 அதிகாரம்.
Hebrews chapter 3.
எபிரேயர் 3 அதிகாரம்.
Here it says in verse 4, every house is built by someone, but the builder of all things is God.
4 வசனம், எபிரேயர் 3 அதிகாரம் 4 வசனம், எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன்.
And he's talking about Moses.
மோசேயை குறித்து அங்கே பேசுகிறார்.
Moses was faithful as a servant.
மோசே ஒரு பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டிலே உண்ணிலோனாய் இருக்கிறான்.
You know, when you're building a house, you employ a mason and many servants to build the house.
வீடு கட்டும் பொழுது நீங்கள் மேசனையும் அங்கே சித்தாள்கள் எல்லாம் வேலை கட்ட வேலையாட்களை வைத்து கொத்தனார் எல்லாம் வைத்து வீடு கட்டுகிறீர்கள்.
Yeah, some of you have built your houses.
உங்களே ஒரு சில வீடுகளை கட்டியிருக்கிறீர்கள்.
You got masons and builders to build the house.
கொத்தனாரையும் வேலை செய்கிறவர்களை எல்லாம் நீங்கள் கூட்டி வந்து வீட்டை கட்டியிருக்கிறீர்கள்.
But those masons don't come and live in your house.
ஆனால் அந்த கொத்தனார்கள் எல்லாம் உங்கள் வீட்டிலே வந்து அந்த மேசன் எல்லாம் வந்து வாழ்வதில்லை.
They build and they go away.
அவள் வீட்டை கட்டிவிட்டு அவள் போய்விடுகிறார்கள்.
Moses was like that.
மோசே அப்படித்தான் இருந்தார்.
But Jesus.
ஆனால் இயேசுவோ,
it says Jesus is a son, verse 6, over his house.
ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம், கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிலே குமாரனாக இருந்தார்.
He doesn't build and go away.
இயேசு கட்டிவிட்டு போய்விடுகிறதில்லை.
He lives in the house.
அந்த வீட்டிலேயே அவர் வசிக்கிறார்.
Because he is the son.
ஏனென்றால் அவர் குமாரன்.
And what is the house?
வீடு என்றால் என்ன?
It says in the same verse.
அதே வசனத்திலே பார்க்கிறோம்,
we
நாமே அவருடைய வீடாய் இருப்போம்.
You
நீங்களே அந்த வீடு.
Are the house.
நீங்களே தான் அந்த வீடு.
You're not a mason who just builds the house and goes away.
வீட்டை கட்டிவிட்டு போய்விடுகிற மேசன் நீங்கள் அல்ல.
Jesus is the master and you and I are the house.
இயேசு தான் எஜமான், நீங்களும் நானும் வீடாய் இருக்கிறோம்.
And just same zeal that Jesus had in John chapter 2 to keep the house of God clean, he desires that you and I, this house also is kept clean.
எப்படி யோவான் 2 அதிகாரத்திலே அந்த தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்வதற்கு அவர் வைராக்கியம் உள்ளவராய் இருந்தாரோ, அதே வைராக்கியம் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று இயேசு காண்பிக்கிறார்.
Who is going to cleanse this house?
இந்த வீட்டை சுத்தம் பண்ணுகிறவர் யார்?
What did we read? Zeal for your house will consume me.
உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று வாசிக்கிறீர்களே.
That's referring to Jesus first.
அது முதலாவது இயேசு கிறிஸ்துவை சுட்டி காண்பிக்கிறார்.
Not referring to you and me.
அது நீங்களும் நானும் அல்ல.
When Jesus cleansed the house, the disciples remembered, oh, zeal for God's house will consume this person.
இயேசு வீட்டை சுத்திகரிக்கும் பொழுது சீஷர்கள் ஒன்றை நினைவு கூறுகிறார்கள்.
That means
பக்தி வைராக்கியம் இந்த மனிதனை பட்சிக்கிறது.
Jesus has a tremendous passion for his house.
அவருடைய வீட்டை குறித்து அவர் அவ்வளவு வைராக்கிய வாஞ்சி உள்ளவராய் இருந்தார்.
And I am really excited to know that because I am that house.
நான் இதை அறிவதில் எவ்வளவு பரவசப்படுகிறேன், ஏனென்றால் நானே அந்த வீடு.
That Jesus has got a tremendous passion for me.
என் மீது தேவன் அவ்வளவு அளவு கடந்த ஒரு பக்தி வைராக்கியம் வைத்திருக்கிறார்.
To keep my heart clean.
என்னுடைய உள்ளத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ள.
You know, I've been thinking a lot about faith.
விசுவாசத்தை குறித்து நான் பல காரியங்களை நினைத்துக் கொண்டிருந்தேன்.
Because nowadays a lot of people talk about faith.
ஏனென்றால் இந்த நாட்களில் அநேகர் விசுவாசத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
They're only talking about faith for earthly things.
ஆனால் அவர்கள் எல்லாரும் பூமிக்குரிய காரியத்திற்காக தான் விசுவாசத்தை பற்றி பேசுகிறார்கள்.
They're telling you how to have faith to make money.
பணத்தை எப்படி சம்பாதிப்பது என்பதற்கு விசுவாசம்.
Or if you got a scooter, how to have faith to get a car.
ஸ்கூட்டர் இருந்தால் கார் வாங்குவதற்கு எப்படி விசுவாசம் கொள்வது.
Or if you got a 2-bedroom house, how to have faith to get a 4-bedroom house.
இரண்டு படுக்கறை கொண்ட வீடு உங்களுக்கு இருந்தால் 4 படுக்கறை கொண்ட வீடை எப்படி வாங்குவது என்று விசுவாசத்தை போதிக்கிறார்கள்.
These are all the businessmen who come back into God's house.
இவர்கள் எல்லாரும் யார் தேவனுடைய வீட்டுக்கு வரக்கூடிய வியாபாரிகள்.
And Jesus will drive them all out.
இவர்கள் எல்லாரையும் தேவன் இயேசு விரட்டி விடுவார்.
Jesus wants to us to have faith.
நமக்கு விசுவாசம் இருக்கும்படியாக இயேசு விரும்புகிறார்.
To become like him.
அவரை போல மாறும்படியாக அவர் விரும்புகிறார்.
So here is what I have understood about faith.
இங்கே விசுவாசத்தை குறித்து இப்படி நான் விளங்கி இருக்கிறேன்.
That if there's something promised in God's word.
தேவனுடைய வார்த்தையிலே ஏதாவது ஒன்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்தால் அல்லது நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருந்தால்
Faith is this.
இது தான் விசுவாசம்.
That you believe, listen carefully, that you believe that God is more eager to give it to you than you are to receive it.
எந்த அளவுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதே காட்டிலும் அதிகமாக அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விருப்பமுள்ளவராக இருக்கிறார்.
For example,
விசுவாசம். உதாரணமாக
you want your sins forgiven.
உங்களுடைய பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட வேண்டும் என்று
விரும்புகிறீர்கள். God is more eager to forgive your sin than you are to get your sins forgiven.
உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் எந்த அளவுக்கு விரும்புகிறீர்களோ அதை காட்டிலும் பல மடங்கு அதிகமாய் அவர் உங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று
விரும்புகிறார். If you can believe that, you got faith.
இதை மட்டும் நீங்கள் விசுவாசித்தால் அதுதான் விசுவாசம்.
Or do you want to be filled with the Holy Spirit?
அபிஷேகத்தினால் நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
Do you want the baptism in the Holy Spirit and fire?
பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியாலும் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
You can't get it if you don't have faith.
உங்களுக்கு விசுவாசம் இல்லாவிட்டால் அது உங்களுக்கு கிடைக்காது.
If you think I am so eager to get it but God is not so eager to give it to me.
நான் அதை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவோ வாஞ்சியுள்ளவனாக இருக்கிறேன் சகோதரரே, ஆனால் தேவன் அதை கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு வாஞ்சையில் என்று சொன்னால்
you'll never get it in 100 years.
100 ஆண்டுகள் ஆனாலும் உங்களுக்கு கிடைக்க போவதில்லை.
But if you can believe
ஆனால் நீங்கள் மட்டும் அதை நம்பினால்
that God is more eager to give me that than I am to receive it.
நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எந்த அளவுக்கு விரும்புகிறோனோ அதே காட்டிலும் அதிகமாக எனக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
You will get it.
நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள்.
Do you need healing from some sickness?
ஒரு வியாதியிலிருந்து உங்களுக்கு குணமாக்குதல் தேவைப்படுகிறதா?
You say, oh, I am so eager for it, but God is not so eager to heal me.
நான் இதை சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எவ்வளவோ நான் வாஞ்சியா இருக்கிறேன், தேவனுக்கு அது விருப்பமில்லை.
Praying to him day and night.
இரவும் பகலும் நான் அவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன்.
He can heal me like that.
அவர் எப்படி ஒரு சனப்போதிலே சுகமாக்க முடியும்?
But he is not so eager to heal me.
ஆனால் என்னை குணப்படுத்துவதற்கு அவருக்கு அவ்வளவு விருப்பமில்லை.
Then you won't be healed in 100 years.
100 ஆண்டுகள் ஆனாலும் உங்களுக்கு சுகமே கிடைக்காது.
Because you don't have faith.
என்றால் உங்களுக்கு விசுவாசம் இல்லை.
Faith is to believe that God is more eager to do that for me than I am to receive it.
பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு இருக்கக்கூடிய விருப்பத்தை காட்டிலும் கொடுக்க வேண்டும் என்று தேவனுக்கு இருக்கக்கூடிய விருப்பமானது அதிகமாக இருக்கிறது என்று நம்புவதுதான் விசுவாசம்.
Anything.
எதுவாக இருந்தாலும் சரி.
You have a verse here that Jesus will supply all your needs.
தேவன் உங்கள் தேவைகளை சந்திப்பார் என்ற ஒரு வார்த்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது.
You have a need.
உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறதா?
Doesn't matter what that need is.
அது எந்த தேவையா இருந்தாலும் பரவாயில்லை.
Maybe you need a job.
உங்களுக்கு ஒரு வேலை தேவைப்படலாம்.
And you've been trying.
நீங்கள் அந்த வேலைக்காக முயற்சித்துக்
கொண்டிருக்கிறீர்கள். You believe God is more eager to give you a job than you are to get it.
நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுவதை காட்டிலும் அதிகமாக அதை கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று நம்புகிறீர்களா?
Maybe some of you are praying that you get a good wife or a good husband.
நல்ல மனைவி எனக்கு தேவை அல்லது நல்ல கணவன் எனக்கு தேவை என்று சிலர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
Who gave Adam a wife?
ஆதாமுக்கு மனைவியை கொடுத்தது யார்?
Did he have to go looking around the garden for one?
ஆதாம் அந்த தோட்டத்திலே இங்கும் அங்குமாய் ஓடி தேடிக் கொண்டிருந்தானா?
No.
இல்லை.
Who gave Adam a wife?
ஆதாமுக்கு மனைவியை கொடுத்தது யார்?
I want to ask you one thing.
உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன்.
Do you believe that God loves you at least as much as he loves Adam?
குறைந்தபட்சம் ஆதாமை நேசித்தது போலவாகிலும் உங்களை நேசிக்கிறார் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா?
I believe he loves me more than that.
அதற்காக ஆதாமை நேசித்ததை காட்டிலும் அதிகமாக என்னை நேசிக்கிறார் என்று நான் நம்புகிறேன்.
Because John 17:23 says that he loves me like he loved Jesus.
ஏனென்றால் யோவானின் சுவிசேஷம் 17:23 இயேசுவை அவர் நேசித்தது போலவே என்னை நேசிக்கிறார் என்று வேதம்
சொல்கிறது. He doesn't love me like he loved Adam. He loved me like he loves me like he loved Jesus.
ஆதாமை நேசித்தது போல இயேசு என்னை தேவன் என்னை நேசிக்கவில்லை. பிதாவானவர் இயேசுவை எப்படி நேசித்தாரோ அதே நேசத்தினால் என்னை
நேசிக்கிறார். God is more eager to give you a husband and wife than you are to get it.
கணவன் வேண்டும் மனைவி வேண்டும் என்று நீங்கள் கொண்டிருக்கிற விருப்பத்தை காட்டிலும் அதிகமாக அவர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார்.
Why? Because his zeal for you consumes Jesus.
ஏனென்றால் உங்களை குறித்த பக்தி வைராக்கியமானது இயேசு கிறிஸ்துவை பட்சிக்கிறது.
So when you read that verse that's written there,
ஆகவே இங்கே எழுதப்பட்ட அந்த கருப்பொருளை வாசிக்கும் பொழுது,
what is written there?
அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது?
Zeal for your house has consumed me.
உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொன்னால்,
who is the house?
வீடு யார்?
You.
நீங்கள் தான் அந்த வீடு.
Instead of house you put your name.
வீடு என்கிற இடத்திலே உங்களுடைய பெயரை போட்டுக் கொள்ளுங்கள்.
Yeah, think of that.
எண்ணி பாருங்கள்.
God's zeal, Jesus' zeal for you consumes him.
தேவனுடைய வைராக்கியம் அல்லது இயேசுடைய வைராக்கியம் உங்களை குறித்து உண்டான வைராக்கியம் அவரை பட்சிக்கிறது.
You can't believe that.
உங்களால் அதை நம்ப முடியவில்லையா?
Because the devil has told you for so many years you're useless, you're good for nothing, you're useless, you're good for nothing.
நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், பயனற்றவன் என்று சொல்லி பல ஆண்டுகளாக பிசாசு உங்களுக்கு பொய்யை சொல்லியே கொடுத்து விட்டான்.
I met a man once.
ஒரு மனிதனை நான் சந்தித்தேன்.
It was in another country.
வேறு ஒரு நாட்டிலே.
He told me,
அவர் என்ன பார்த்து சொன்னார்,
that from the time I was small,
நான் சிறு பையனா இருக்கும் பொழுதிலிருந்து,
my father kept on telling me, you're useless, you're good for nothing.
டேய், நீ உருப்பட மாட்டடா, நீ பிரயோஜனம் இல்லாதவன் என்று எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்.
If I did anything wrong, my father would come and say, you're a useless person, you're good for nothing.
நான் ஏதாவது தவறு செய்து விட்டால் நீ பிரயோஜனம் இல்லாதவன், உபயோகமற்றவன் என்று எங்க அப்பா என்னை திட்டுவார்.
You'll never do anything in your life.
வாழ்க்கையில ஒண்ணுமே நீ சரியா செய்யவே மாட்டாய்.
You will be useless all your life.
வாழ்க்கை முழுதுமா நீ ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொல்லுவார்.
From childhood he heard that.
சிறு பிராயம் முதல் அப்படியே கேட்டு வளர்ந்தார்.
15 20 years he heard, I'm useless, I'm good for nothing, I'm useless, I'm good for nothing.
15-20 ஆண்டுகள் நான் பிரயோஜனமற்றவன், ஒன்றுக்கும் லாயக்கு இல்லாதவன் என்று கேட்டே வளர்ந்து விட்டார்.
You know what happened?
என்ன நடந்தது தெரியும்?
He grew up to be useless and good for nothing.
அவர் உபயோகமற்றவனா லாயக்கற்றவனாய் வளர்ந்து விட்டார்.
Because he believed it.
ஏனென்றால் அதை நம்பினார்.
You know, small children, they believe their father.
சிறு பிள்ளைகள் தங்கள் அப்பா சொல்வதை நம்புகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா?
From 2 years old you hear you're useless, you're good for nothing, you're useless, you're good for nothing.
2 வயதிலிருந்தே பிள்ளைகள் நீ பிரயோஜனமற்றவன், லாயக்கற்றவன் என்று கேட்டுக்கொண்டே இருந்தால்,
any job he went to the job saying, I know I will be a failure in this job.
எந்த ஒரு வேலைக்கு சென்றாலும் இந்த வேலையை செய்ய முடியாது, இதை தவறாக செய்து விடுவேன் என்று சொல்வான்.
Because he remembered what his father said. Remember, you are useless, you are good for nothing.
தான் தகப்பனார் சொன்னதை ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறான், நீ பிரயோஜனமற்றவன், லாயக்கற்றவன், உருப்பட மாட்டேன் என்று சொல்லி.
That is why I say to you parents,
ஆகவே தான் பெற்றோரை உங்களை பார்த்து சொல்கிறேன்,
never speak to your children like that.
ஒரு காலம் இப்படி உங்கள் பிள்ளைகளிடத்தில் பேச வேண்டாம்.
Speak good words to your children.
உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை பேசுங்கள்.
Even if they make a mistake,
அவர்கள் தவறு செய்தாலும் சரி,
you say, never mind, you can overcome that.
பரவாயில்ல, நீ நன்றாக செய்ய முடியும்.
It's only a mistake, we all make mistakes.
நாம் எல்லாரும் தவறு செய்கிறோம், இது தவறுதான்.
You can become a great man.
நீ ஒரு பெரிய மனிதனாய் மாற முடியும்.
You can become a wonderful disciple of Jesus.
நீ அற்புதமான இயேசுவின் சீஷனாய் மாற முடியும் என்று சொல்லுங்கள்.
You speak like that.
அப்படி பேசுங்கள்.
Say that to your children for 20 years, they'll become disciples of Jesus.
20 ஆண்டுகள் இப்படி சொல்லிக் கொண்டே இருங்கள், அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சீஷனாய் மாறி விடுவார்கள்.
Now you know, the devil has been telling Christians that.
இன்றைக்கு பிசாசு கிறிஸ்துவளை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறான்.
From the time they are born again,
ரட்சிக்கப்பட்ட நாள் முதல்,
see, you failed now.
இப்பொழுது தோற்று போய்விட்டாய்.
Because we have all fallen so many times.
நாம் எல்லாரும் பல முறை வீழ்ச்சி அடைந்திருக்கிறோம்.
Is there anybody who lived a holy life from the day he was born again?
மனந்திரவின நாள் முதல் பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்த யாராவது ஒரு நபர் இருக்கிறார்களா? யாருமே இல்லை, யாருமே இல்லை.
We have fallen.
நாம் விழுந்திருக்கிறோம்.
Every time we fall,
ஒவ்வொரு முறை விழும்பொழுது,
the devil says, see, I told you.
நான் ஏற்கனவே சொன்னேன்
பார்த்தா, you are useless,
நீ பிரயோஜனமற்றவன்,
good for nothing,
ஒன்றுக்கும் லாயக்கு இல்லாதவன்.
And the next day we fall again,
அடுத்த நாள் மீண்டும் விழுகிறோம்.
I told you,
நான் ஏற்கனவே சொன்னேன்.
Yesterday I told you,
நேற்று நான் சொன்னேன்.
You are useless,
நீ பிரயோஜனமற்றவன்.
And the next year after you are born again, again you fall,
மீண்டும் நீங்கள் வீழ்ச்சி அடைகிறீர்கள்.
Are, how many times I must tell you, 1 year I've told you, you are useless.
அரே, ஒரு வருஷம் நான் சொன்னேன் நீ பிரயோஜனமில்லாதவன் என்று சொல்லி.
And he tells you that year after year after year after year,
varshandoram 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 pisasam ulaga poi sollikonde irukkaran.
And you don't read the Bible regularly,
ningal olungaga vedatha vasathai vasippadalai,
but you listen to the devil,
ana pisasu solugiradhai kettukonde irukkireergal.
The Bible you may read 5 minutes,
vedathai 5 nimisham vasikkireergal,
but the devil is speaking to you 12 hours a day,
ana oru naalile 12 mani neram pisasu pesikonde irukkaran.
You are useless,
nee prayojanamattra,
you are good for nothing,
ondrukkum laayikku illa.
See, you fell down again,
meendum avilundu vittai.
See, you lost your temper again,
pacha meendum kobapattu vittai.
You're talking about overcoming temper. See,
நீ
what is
கோபத்தை மேற்கொள்ளது எப்படி என்று பேசிக்கொண்டிருக்கிறாயா? நீ விழுந்து விட்டாய்.
You lusted with your eyes now.
பார்த்தாயா, இப்பொழுது கண்களால் இச்சித்து விட்டாய்.
You are useless.
நீ பிரயோஜனமில்லாதவன்.
You're not a believer.
நீ விசுவாசி அல்ல.
You're just a child of the devil.
நீ பிசாசின் பிள்ளை.
You're useless, 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 useless.
பிரயோஜனமில்லாதவன், லாயக்கற்றவன், உருப்படி இல்லாதவன்.
10-12 hours a day I listen to this.
10-12 மணி நேரங்கள் இதை கேட்டுக்கொண்டே இருந்தால்,
like that man I told you,
நான் சொன்னேன் ஏற்கனவே அந்த வெளிநாட்டில் உள்ளவர் அதே போல,
after some time I believe that,
சில நாட்கள் கழித்து அதை நான் விசுவாசிக்கிறேன்,
yeah, I'm useless,
நான் பிரயோஜனமற்றவன்,
oh brother, I'll never get victory over,
brother, ஒரு காலம் இனிமே எனக்கு பாவத்துக்கு ஜெயமே கிடைக்காது, brother,
how do you know,
எப்படி தெரியும்,
because the devil told me for 20 years, he's told me,
20 ஆண்டுகளாக பிசாசு எனக்கு அதை சொன்னான், நான் அதை விசுவாசித்திருக்கிறேன்,
God says you'll get victory,
ஆனால் தேவன் நீ ஜெயாளி என்று சொல்லியிருக்கிறாரே,
no, never mind what God says, the devil tells me,
தேவன் சொல்லுகிறதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம், பிசாசு சொல்லுகிறதை கேளுங்கள்.
What a sad state of affairs God's people are in.
இன்றைக்கு தேவ பிள்ளைகள் எவ்வளவு துக்கமான ஒரு காரியத்திலே காணப்படுகிறார்கள்.
Now please remember this verse.
இந்த வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Jesus has got a zeal to purify you.
உங்களை சுத்திகரிக்கும் முடியாக இயேசுவுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கிறது.
You may not be able to do it.
உங்களால அதை செய்ய முடியாமல் இருக்கலாம்.
In fact you can't do it.
சொல்லப்போனால் உங்களால அது முடியாத காரியம்.
You are only a house.
நீங்கள் ஒரு வீடுதான்.
You must believe that you are valuable to God.
நீங்கள் தேவனுக்கு விலை மதிப்புள்ளவர்கள் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும்.
Those of you who are sitting here who have built your own house.
இங்கே சொந்த வீட்டை கட்டி இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இங்கே உட்கார்ந்திருந்தால்,
see, those who are in rented houses, you may not care for your rented house.
வாடகை வீட்டில் இருக்கிறவர்கள் நீங்கள் வாடகை வீட்டை குறித்து கவலைப்பட மாட்டீர்கள்.
You may scribble on the wall and do all types of things.
சுவற்றிலே கிறுக்குவீர்கள், நீங்கள் என்ன வேண்டுமாலும் செய்வீர்கள்.
But after you build your own house, you'll be a little more careful.
ஆனால் உங்கள் சொந்த வீட்டை நீங்கள் கட்டி பார்த்தால் தெரியும் எவ்வளவு கவனமாக இருப்பீர்கள் என்று.
Those of you who have built your own house here.
உங்கள் சொந்த வீட்டை கட்டி இருக்கிறவர்கள்,
tell me one thing.
ஒரு காரியத்தை சொல்லுங்கள்.
Is that house valuable to you?
அந்த வீடு உங்களுக்கு விலை மதிப்புள்ளதா இருக்கிறதா?
Some of you have saved up money for 25-30 years to build a house.
ஒரு வீட்டை கட்டுவதற்கு உங்களிலே ஒரு சில 20-25 ஆண்டுகள் பணத்தை சேர்த்து வைத்து அதை கட்டியிருக்கிறீர்கள்.
Is that house valuable to you or not?
இன்றைக்கு அந்த வீடானது உங்களுக்கு விலை மதிப்புள்ளதா இருக்கிறதா இல்லையா?
Are you careful some place if it's leaking to go and fix it?
ஏதாவது ஒரு இடத்திலே அங்கே வெடிப்பு வந்து அங்கே ஒழுகினால் உடனே நீங்கள் அதை சரி செய்கிறீர்களே?
If a tap is flowing, you'll fix it.
குழாய் ஒழுகி கொண்டே இருந்தால் உடனே அதை சரி செய்கிறீர்கள்.
If the door doesn't close, you'll get some carpenter to come and fix it.
அந்த கதவு சரியாக மூடவில்லை என்று சொன்னால் ஒரு கார்பெண்டரை அழைத்து நீங்கள் அதை சரி செய்கிறீர்கள். ஏன்?
Because you got a zeal for your house.
உங்கள் வீட்டிற்கென்று ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இருக்கிறது.
This is not a rented house. This is my house, you say.
வாடகை வீடு இல்லை, இது என்னுடைய சொந்த வீடு என்று சொல்கிறீர்கள்.
Don't you think Jesus has got a zeal for his house?
இயேசு தம்முடைய வீட்டுக்கு இது போல ஒரு வைராக்கியம் கொண்டிருக்கவில்லையா?
I am not rented by Jesus.
நான் இயேசுவுக்கு வாடகை வீடு அல்ல.
He made me.
அவரனே உண்டாக்கினார்.
I am his house.
நான் அவருடைய வீடாய் இருக்கிறேன்.
And he's got a greater zeal for me than any of you have got for your own house.
உங்கள் சொந்த வீட்டை குறித்து உங்களுக்கு எவ்வளவு பக்தி வைராக்கியம் இருக்கிறதோ அல்லது வைராக்கியம் இருக்கிறதோ அதை காட்டிலும் அதிகமான வைராக்கியத்தை இயேசு கொண்டிருக்கிறார்.
If you have given your life to Christ,
உங்கள் வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுத்தீர்கள்
என்று சொன்னால், What did we read in Hebrews 3:6?
எபிரேயர் 3:6 என்ன வாசிக்கிறீர்கள்?
You are God's house.
நீங்களே தேவனுடைய வீடாய் இருக்கிறீர்கள்.
And Jesus, if you are your Jesus house and he's got a zeal for you,
நீங்கள் இயேசுவுடைய வீடா இருந்தால் இயேசு உங்கள் வீட்டை குறித்து உங்களை குறித்து வைராக்கியம் கொண்டிருக்கிறார்.
You are valuable to him.
நீங்கள் அவருக்கு விலை மதிப்புள்ளவர்கள்.
It's very important for God's people to know that they are valuable to Jesus Christ.
தேவ ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு விலை மதிப்புள்ளவர்கள் என்பதை உணர்ந்து கொள்வது மிக 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 தேவையான காரியம்.
The devil tries to take away that.
அந்த எண்ணத்தை பிசாசு எடுத்துப்போட விரும்புகிறான்.
So I'm not going to listen to the devil anymore when he tells me I'm useless.
இனிமேலும் நான் பயனற்றவன் என்று பிசாசு பேசும்போது நான் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டேன்.
You know, everybody who's built a house will discover there may be a small few things wrong here and there.
வீட்டை கட்டின ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டுக்கு செல்லும்போது இங்கேயும் அங்கேயும் ஒரு சில குறைகள் இருப்பதை கண்டுபிடிக்கலாம்.
Because nothing on this earth is perfect.
இந்த பூமியின் பரப்பிலே காணப்படுகிற ஒன்றுமே பூரணமானது அல்ல.
And so even though you're God's house, even though you're Jesus' house, you're not perfect.
நீங்கள் தேவனுடைய வீடா இருந்தாலும் இயேசுனுடைய வீடா இருந்தாலும் சரி, நீங்கள் பூரணமானவர்கள் அல்ல.
And if the house is leaking in one place,
ஒரு இடத்துல அந்த வீடு ஒழுகி கொண்டிருந்தால்
what do you say?
என்ன செய்வீர்கள்?
What do you say? Oh, this whole house is useless, I'm going to give it up.
இந்த முழு வீடுமே பிரயோஜனம் இல்லாத லாய் கட்டுறது, இதை
நான் டோர் டசன் க்ளோஸ் ப்ராப்பர்லி,
ஒரு கதவு சரியாக அடைக்க விட்டுல என்று சொன்னால் மூட
முடியும்,
வீடே தேவையில்லை என்று சொல்லி விட்டு விட்டு போய்விடுவீர்களா?
You must stop saying that about yourself.
இப்பொழுதிலிருந்து உங்களை குறித்து இப்படி சொல்வதை நிறுத்த வேண்டும்.
There may be some problem here and there. Never mind.
இங்கேயும் அங்கேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம், பரவாயில்லை.
Know that Jesus has got a zeal to make you perfect.
உங்களை பூரணவனாய் மாற்றுவதற்கு இயேசுவுக்கு வைராக்கியம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும்.
I am so excited when I believe that.
நான் இதை நம்பும் பொழுது நான் பரவசம் அடைகிறேன்.
For many years in my life,
அநேக ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையில்
I tried to make myself perfect.
நான் என்னை பூரணவனாய் மாற்ற முடியாய் பிரயாசித்து பிரயாசப்பட்டிருக்கிறேன்.
I failed.
நான் தவறிவிட்டேன்.
And the devil would tell me,
பிசாசு சொல்வான்,
see, you are useless.
நீ பிரயோஜனமற்றவன்.
But what the devil didn't tell me,
பிசாசு என்ன சொல்லவில்லை என்றால்,
that I don't have to make myself perfect, Jesus will make me perfect.
நானாகவே என்னை பூரணவனாய் மாற்றிக்கொள்ள தேவையில்லை, இயேசு என்னை பூரணவனாய் மாற்றுவார் என்று சாத்தான் சொல்லவில்லை.
I have to only cooperate every time he does something.
ஒவ்வொரு முறையும் இயேசு ஒரு காரியத்தை என்னிலே செய்யும் பொழுது அப்பொழுது நான் அவரோடு கூட சேர்ந்து இணைந்து செயல்பட்டால் போதும்.
So if there is a leak in the house,
வீட்டிலே ஒழுகி கொண்டிருக்கிறது என்றால்,
the owner was going to fix it.
அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்து அதை சரி செய்வார்.
The owner is Jesus Christ.
அந்த ஓனர் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து.
If there's some door inside me that's not closing properly,
எனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு கதவு சரியாக மூடவில்லை என்றால்,
the owner is going to fix it.
அந்த வீட்டுக்குடைய சொந்தக்காரர் வந்து அதை சரி செய்வார்.
Because of that verse, zeal for God's house consumes him.
நம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொன்ன அந்த வசனத்தின் நிமித்தமாக,
I am that house.
நானே அந்த வீடு.
And you're that house.
நீங்களே அந்த வீடு.
I wish I could convince you about this. It'll change your whole life.
இதை எப்படியாவது நீங்கள் நம்ப வைக்கவே, நீங்கள் நம்ப வேண்டும் என்று உங்களை நம்ப வைத்து விட வேண்டும் என்று விரும்புகிறேன். வாழ்க்கை முழுதுமாய் மாறிவிடும்.
2007 will be the best year of your whole life.
முழு வாழ்க்கையிலும் இந்த 2007 ஆண்டு சிறந்த ஆண்டாக இருக்க போகிறது.
If you can believe that you are the house of Jesus Christ.
நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வீடா இருக்கிறீர்கள் என்று மட்டும் நீங்கள் நம்பினால் போதும்.
The Bible says that.
வேதம் அதை சொல்கிறது.
And if you can believe that zeal for his house will consume him,
அவருடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் அவரை பட்சித்தது என்று நீங்கள் நம்பினால் போதும்.
And that he places more value on your house than even a king places on his palace.
ஒரு பெரிய அரசன் தன்னுடைய அரண்மனையிலே வைக்கக்கூடிய மதிப்பை காட்டிலும் அதிகமான மதிப்பை இயேசு அவருடைய வீடா இருக்கிற உங்கள் மீது வைத்திருக்கிறார்.
Actually, I'm not a house, I'm a palace.
நான் சொல்லப்போனால் ஒரு வீடு அல்ல, நான் ஒரு அரண்மனை.
A king's house is not called a house, it's a palace.
ஒரு ராஜாவுடைய வீடு வீடு என்று அழைக்கப்படுவதிலே அது அரண்மனை என்று அழைக்கப்படுகிறது.
I have made Jesus king in my life.
என்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை நான் ராஜாவாக மாற்றி இருக்கிறேன்.
And so,
ஆகவே
king is living here.
இங்கே ராஜா வசித்துக் கொண்டிருக்கிறார், இது அரண்மனை.
You are God's palace, we can say.
நாம் என்ன சொல்லலாம், நீங்களே தேவனுடைய அரண்மனையாய் இருக்கிறீர்கள், மாளிகையாய் இருக்கிறீர்கள்.
And you can believe that Jesus is very very interested in keeping your that palace in good shape.
இந்த மாளிகையை, இந்த அரண்மனையை நல்ல விதத்தில் இயேசு வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும்.
Even your body.
உங்கள் சரீரம்.
Don't think God is not interested in your body.
உங்கள் சரீரத்தில் தேவனுக்கு விருப்பம் இல்லை என்று நீங்கள் எண்ண வேண்டாம்.
That's another thing the devil used to keep telling me.
எனக்கு பிசாசு சொல்லிக்கொண்டே இருந்த காரியம் இதுவும் ஒன்றுதான்.
When you're sick.
வியாதிப்படும் பொழுது,
oh, God is only interested in your soul.
ஆண்டவர் உன் ஆத்மாவிலே மட்டும் தான் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார்.
He's not interested in your body and all.
உன்னுடைய சரீரத்தில் எல்லாம் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. என்ன பிசாசு
சொல்றான்? How can I live on this earth with only a soul?
ஆத்மாவை வைத்து கொண்டு எப்படி நான் வாழ முடியும் இந்த பூமியிலே?
I can't live on this earth with just a soul.
ஆத்மாவை வைத்து கொண்டு மட்டும் நான் வாழ முடியும் இந்த பூமியிலே?
I need a body.
எனக்கு ஒரு சரீரம் தேவை.
God is interested in your body.
தேவனுக்கு உங்கள் சரீரத்தில் விருப்பம் இருக்கிறது.
Which is the temple of the Holy Spirit?
பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம் என்பது
என்ன? Your soul or your body, tell me.
உங்கள் ஆத்மாவா உங்கள் சரீரமா சொல்லுங்கள்.
You must tell me from the Bible.
வேதத்திலிருந்து சொல்ல வேண்டும். உங்கள் ஆத்மாவா சரீரமா எது பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம்?
Your body.
இந்த சரீரமே பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம்.
I show you that in 1 Corinthians.
1 கொரிந்தியர்ல நான் அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
1 Corinthians in chapter 6.
1 கொரிந்தியர் 6 ஆம் அதிகாரம்
verse 19.
19வது வசனம்.
What is the temple of the Holy Spirit? Even a child can answer that question reading that verse.
இந்த வசனத்தை வாசித்தால் சிறு பிள்ளைகள் கூட நீங்கள் பதில் சொல்லலாம்.
1 Corinthians chapter 6 verse 19.
1 கொரிந்தியர் 6 ஆம் அதிகாரம் 19வது வசனம்.
Is it your soul or your spirit or your body which is the temple of the Holy Spirit?
பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அது சரீரமா ஆத்மாவா ஆவியா?
It's your body.
சரீரம்.
Your body is a temple of the Holy Spirit.
உங்கள் சரீரமானது பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது.
And it says here, you first of all you got it from God.
முதலாவது அது தேவனிடத்திலிருந்து நீங்கள் பெற்றீர்கள்.
This Holy Spirit.
அவருடைய பரிசுத்த ஆவியை.
Has come from God.
அது தேவனிடத்திலிருந்து வந்தது.
And now you are not your own.
இப்பொழுது நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல.
Your house is not your own. Jesus has bought it with his blood.
இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே இந்த வீட்டை வாங்கி விட்டார். இந்த வீட்டுக்கு நீங்கள் இனியும் சொந்தக்காரர்கள் அல்ல.
See, that's the wonderful truth.
இதுதான் அற்புதமான சத்தியம்.
Once upon a time this body was mine.
ஒரு காலத்தில் இந்த சரீரமானது எனக்கு சொந்தமாக இருந்தது.
You know, just like you, supposing you lived in a house and one day you sold it to somebody.
நீங்கள் ஒரு வீட்டிலே ரொம்ப நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், ஒரு நாளில் அந்த வீட்டை விற்று விட்டீர்கள்.
You can say once upon a time that house was mine.
அந்த வீடு பாத்தீங்களா, அது எங்க கொஞ்ச வருஷத்துக்கு முன்பாக என்னுடைய சொந்த வீடா இருந்தது.
I lived there for about 20 years.
20 ஆண்டுகளாக இந்த வீட்டில தான் வாழ்ந்தேன்.
Why aren't you living there now?
இப்போது ஏன் நான் அங்கே வாழவில்லை?
I sold it to somebody.
நான் அதை வேறு ஒருவருக்கு விற்று விட்டேன்.
So same thing with my body.
அதே போலதான் என்னுடைய சரீரத்திலே.
I'll tell you a story about my body.
என் சரீரத்தை குறித்து ஒரு கதை உங்களுக்கு சொல்கிறேன்.
This is my body for about 20 years.
20 ஆண்டுகளாக இந்த சரீரம் என்னுடைய சரீரமாக இருந்தது.
I lived there.
நான் அங்கே வாழ்ந்து
வந்தேன். It was my house, it was name is my name.
அது என்னுடைய வீடா இருந்தது. என்னுடைய அந்த வீட்டினுடைய பெயர் என்னுடைய பெயர் அங்கே எழுதப்பட்டிருந்தது.
But it's not my body now.
ஆனால் இப்பொழுது அது என்னுடைய சரீரம் அல்ல.
About 47 years ago I gave it.
47 ஆண்டுகளுக்கு முன்பாக அதை நான் விற்று விட்டேன்.
Somebody bought it.
வேறு யாரோ ஒருவர் அதை வாங்கி விட்டார்.
And he paid a big price.
அதற்கென்று பெரிய விலையை கொடுத்தார்.
Not 1 crore or 2 crores.
1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் அல்ல.
Not 30 million.
30 மில்லியன் ரூபாய் அல்ல.
His blood.
அவருடைய இரத்தம்.
He gave his blood to buy this house.
அவர் இந்த வீட்டை விலை கொடுத்து வாங்குவதற்கு அவர் என்ன விலை கொடுத்தார் தெரியுமா?
That is more than
the ரத்தம்.
You take the biggest most expensive house in Tuticorin, it's nothing. It's a compared, it's a hut.
தூத்துக்குடியிலேயே கட்டப்பட்டிருக்க விலை உயர்ந்த வீடை எண்ணி பாருங்கள். இந்த வீட்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ஒரு குடிசை
தான்.
இந்த கல்யாண மண்டபம் எவ்வளவு விலை பெறும் என்று
எண்ணுகிறீர்கள்?
பல கோடி ரூபாய்கள்.
But this is more valuable than that.
இதை காட்டிலும் இந்த வீடு மிகவும் விலையேறப்பட்டது.
Because this is not the temple of the Holy Spirit. This is the temple of the Holy Spirit.
இது பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம் ஆலயம் அல்ல. இது பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிற ஆலயம்.
Take the biggest cathedral in that also is not the temple of the Holy Spirit.
பெரிய தேவாலயத்தை கட்டிருக்கிறார்கள் அதையும் எடுத்து பாருங்கள். அதுவும் கூட தேவனுடைய பரிசுத்த ஆவி வாசம் செய்கிற ஆலயம் அல்ல.
This is the temple of the Holy Spirit.
இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம்.
Purchased with his blood.
அவர் தம்முடைய இரத்தத்தினாலே இதை வாங்கி விட்டார்.
Do you think you will spend 500 million rupees on a house or 500 crores on a house and not take care of it?
500 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு வீட்டை வாங்கி விட்டு அதை பராமரிக்காமல் யாராவது விட்டு விடுவார்களா?
Any stupid person here like that?
அப்படி புத்தியனமானவர் யாராவது இங்க இருக்கிறார்களா?
Who buys a house of 500 crores and doesn't take care of it?
500 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு பெரிய வீட்டை வாங்கி விட்டு அதை பராமரிக்காமல் விட்டு விடுவார்களா?
Do you believe the blood of Jesus is more valuable than 500 crores?
500 கோடி ரூபாயை காட்டிலும் இயேசுவின் ரத்தம் அதிகமான விலை உயர்ந்தது என்று எண்ணுகிறீர்களா இல்லையா?
You'll all say that.
நாம் எல்லாரும் அதை சொல்லுவோம்.
But here it says verse 20, you are bought with a price.
நீங்கள் ஒரு விலை கிரயத்துக்கு வாங்கப்பட்டீர்கள் என்று 20 வசனத்தில் வாசிக்கிறோம்.
And you are the, this body is the temple of the Holy Spirit.
இந்த சரீரமானது பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம்.
Now, what did I say about faith?
விசுவாசம் என்றால் என்ன என்று சொன்னேன்?
Faith is to believe that God is more interested in taking care of your body than you are in taking care of your body.
உங்கள் சொந்த சரீரத்தை பராமரிக்க வேண்டும் என்று உங்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பத்தை காட்டிலும் அதிகமான விருப்பத்தை தேவன் கொண்டிருக்கிறார் என்பதுதான் விசுவாசம்.
This is faith. This is the definition of faith God has given me.
இதுதான் விசுவாசத்தினுடைய விளக்கமாக தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார்.
This is what the Lord has spoken to me in the last 1 year.
கடந்த ஒரு ஆண்டில் இதை தான் தேவன் என்னிடம் பேசி இருக்கிறார்.
If you want to believe,
நீங்கள் விசுவாசிக்க வேண்டுமானால்,
it means that you must believe that I am more interested in that than you are.
உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பம் இருக்கிறதோ அதை காட்டிலும் அதிகமாய் நான் விருப்பம் கொண்டிருக்கிறேன் அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு.
So I believe.
நான் அதை விசுவாசித்தேன்.
Lord, when I get up to speak God's word,
ஆண்டவரே நான் எழுந்து நின்று தேவனுடைய வார்த்தையை பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
Anywhere in the world,
உலகத்தில் எந்த மூலையிலே ஆனாலும் சரி,
I believe that you are more interested in speaking to the people than I am.
நான் ஜனங்களிடத்தில் பேச வேண்டும் என்கிற விருப்பத்தை காட்டிலும் ஆண்டவரே நீர் அவளோடு கூட பேச வேண்டும் என்பதில் அதிக விருப்பம்
கொண்டிருக்கிறேன்.
எல்லா மனிதர்களுக்கும் தேவனுடைய வார்த்தை கிடைக்க வேண்டும் என்கிறத பெரிய பாரம்
எடுத்து ஆனால்
தேவனே அந்த பாரத்தை காட்டிலும் அதிகமான பாரத்தை நீர்
கொண்டிருக்கிறீர்.
விசுவாசம்
அப்பொழுது
தேவனோடு கூட பேசுவார்.
பட் ஆனால் If you say, God, I have a great burden and I am trying to convince you, you must also have a burden for these people.
ஆண்டவரே எனக்கு பெரிய பாரம் இருக்கிறது, இவர்களிடத்தில் பேச வேண்டும், தேவனுடைய வார்த்தையை இவர்களிடத்தில் பேச வேண்டும் என்று ஆண்டவர் எப்படியாவது உம்மை நான் நம்ப வைத்து விட வேண்டும், இவர்களிடத்தில் பேசும் என்று கேட்டுக்கொண்டால் அது விசுவாசம் அல்ல.
You know, when I hear some people pray,
சிலர் ஜெபிக்கும் பொழுது நான் கேட்டிருக்கிறேன்,
pray exactly like this.
இப்படி தான் ஜெபிப்பார்கள்.
God, you don't seem to be interested. I am so interested for your people.
ஆண்டவரே உமக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவரே எனக்கு இவ்வளவு விருப்பம் இருக்கிறது. ஆண்டவரே,
you think that such people will get anything from God?
இப்படிப்பட்டவர்கள் தேவனிடத்தில் எதையாவது பெற்றுக் கொள்வார்களா?
They'll get zero.
பூஜ்யம் தான் பெற்றுக் கொள்வார்கள்.
Because they insult God.
ஏனென்றால் அவர்கள் தேவனை நிந்திக்கிறார்கள்.
Sometimes they pray for money like that.
சில சமயத்தில் பணத்துக்காக அப்படி ஜெபிக்கிறார்கள்.
God, your money need, your work needs money.
உடைய ஊழியத்திற்கு பணம் தேவை ஆண்டவரே.
I am burdened.
எனக்கு இவ்வளவு பாரம் இருக்கிறது ஆண்டவரே.
I've got 5 lakhs in my bank account. I won't touch that, but please give money from somewhere.
எனக்கு பேங்க்ல 5 லட்சம் இருக்கு ஆண்டவரே, அதை தொட மாட்ட ஊழியத்துக்குன்னு. ஆனா இங்கிருந்தாவது ஆண்டவர் ஊழியத்துக்கு பணத்தை தர.
Lord, you're not interested in your work.
ஆண்டவரே உடைய ஊழியத்தில் உமக்கு விருப்பம் இல்லையா?
You're not making people give money.
ஆண்டவரே ஜனங்கள் ஊழியத்துக்காக பணத்தை கொடுக்க வைக்க முடியாதா?
I'm telling people to give money.
ஜனங்களே பணத்தை கொடுங்கள் என்று நான் கேட்கிறேன்.
This is not God's word.
இது தேவனுடைய ஊழியம் அல்ல.
This is all business.
இதெல்லாம் வியாபாரம்.
That's what we see in Christendom today.
இன்றைக்குள்ள கிறிஸ்தவத்தில் இதை தான் நாம் பார்க்கிறோம்.
I never pray like that.
ஒரு காலம் நான் அப்படி ஜெபிப்பதில்லை.
For anything.
எந்த ஒரு காரியத்திற்கானாலும் சரி.
I say Lord,
ஆண்டவரே,
if I pray like that, that is the proof I have no faith.
இப்படி நான் ஜெபித்தால் எனக்கு விசுவாசமே இல்லை என்பதற்கு அதுதான் நிரூபணம்.
It has changed my whole way of praying.
என்னுடைய ஜெபிக்கக்கூடிய முறையே அது மாற்றி விட்டது.
Just to believe that God is more interested in giving me that than I am interested in receiving it.
இதை நான் பெற்றுக்கொள்வதற்கு எந்த அளவுக்கு எனக்கு விருப்பம் இருக்கிறதோ அதை காட்டிலும் அதிகமான விருப்பத்தை தேவன் கொண்டிருக்கிறார் என்பதுதான் விசுவாசம்.
God may not give me exactly when I ask for it.
நான் அதை கேட்கும் பொழுது அது அப்படியே அவர் கொடுக்காமல் இருக்கலாம்.
My 3-year-old son asks me to get him a scooter because he likes a scooter.
எனக்கு 3 வயது மகன் அவன் ஸ்கூட்டர் ரொம்ப பிடிக்கும், டாடி எனக்கு ஒரு ஸ்கூட்டரை வாங்கி தாருங்கள் என்று கேட்கிறான்.
I may keep him waiting for 15 years before I give him a scooter.
என்னுடைய மகனுக்கு நான் ஸ்கூட்டர் வாங்கி கொடுப்பதற்கு நான் 15 ஆண்டுகள் காத்திருப்பேன்.
So God may wait because 3-year-old if he gets a scooter he'll kill himself.
3 வயது பையனுக்கு ஸ்கூட்டரை வாங்கி கொடுத்து ஏறி உட்கார்ந்து ஓட்டுடா என்று சொன்னால் அவன் தன்னைத்தானே போய் கொன்று விடுவான்.
He doesn't know that.
அவனுக்கு அது தெரியாது.
And first of all even the government won't give him a license.
அதற்கு முன்பாக அவனுக்கு ஒரு லைசன்ஸை அரசாங்கமே கொடுக்காது. 3 வயது
பையனுக்கு
அவனுக்கு அது தெரியாது.
Some things God may delay in giving it to you but he wants to give it.
ஆகவே சில காரியங்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு தேவன் கால தாமதமாக்கலாம், அதை கொடுப்பார்.
So I say Lord I don't care how long you take.
ஆகவே நான் ஆண்டவரிடம் என்ன சொல்கிறேன், எவ்வளவு நாட்கள் ஆண்டவரே ஆகும் என்று அதை குறித்து எனக்கு கவலை இல்லை.
I know this is your will and I know you will give it to me.
இது உம்முடைய சித்தம் என்று நான் அறிந்திருக்கிறேன், நீர் எனக்கு கொடுப்பீர் என்று
நான் அறிந்திருக்கிறேன். For example when you pray for victory over sin.
பாவத்தின் மேல் வெற்றிக்காக ஜெபிக்கும் பொழுது
if you believe God is more interested in giving you victory than you are to get victory yourself
and the victory per vendum endu ungalku evlo virupam irukkirado adai kaattilum devan adhiga virupam ullavara irukkaran endu neengal nambinaal
faith
viswasathile jabiyungal
and you can say
neenga solalam
Lord if it takes 20 years I'm going to get it
aandavar ippozhudilirundu 20 aandugal aaga ponaalum aanalum sari naan adai pettukolluven
I'm not going to give up
naan vittu vida povudilla
because I believe that you want to give it to me
neer adai enakku tharapogire endru naan nambugiren.
God is interested in your house.
உம்முடைய வீட்டிலே தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார்.
He is interested in your body.
உம்முடைய சரீரத்திலே தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார்.
See 1 Corinthians 6 and verse 13.
1 கொரிந்தியர் 6 ஆம் அதிகாரம் 13 ஆம் வசனத்தை பாருங்கள்.
15 sorry.
15 ஆம் வசனம்.
Verse 15. Your body is not only the temple of the Holy Spirit, it is a member of Jesus Christ.
உம்முடைய சரீரமானது பரிசுத்தாவினுடைய ஆலயம் மட்டுமல்ல, 15th வசனத்திலே வாசிக்கிறது போல உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா?
It's not only my soul that is a member of Christ.
என்னுடைய ஆத்மா மட்டும் கிறிஸ்துவின் அவயம் என்றல்ல.
That I knew.
அது எனக்கு தெரியும்.
My body is a member of Christ.
என்னுடைய சரீரம் கிறிஸ்துவின் அவயவமாய் இருக்கிறது.
Because he says don't take this member of Christ and go to a prostitute and join this member of Christ to a prostitute.
இந்த கிறிஸ்துவின் அவயவத்தை எடுத்து நீ வேசியோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவின் அவயவத்தை வேசியோடு கூட இணைக்க வேண்டாம் என்று சொல்கிறார்.
He's not talking about your soul there.
அங்கே உங்கள் ஆத்மாவை குறித்து அவர்
பேசுகிறார். He's talking about your body.
உங்கள் சரீரத்தை குறித்து பேசுகிறார்.
So the body is a temple of the Holy Spirit.
இந்த சரீரமானது பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது.
A member of Christ.
இந்த சரீரமானது கிறிஸ்துவின் அவயவமாய் இருக்கிறது.
It also says
அது அதோடு கூட மட்டுமல்ல.
Verse 13.
13th வசனம்.
If you make a decision.
நீங்கள் ஒரு தீர்மானத்தை செய்தால்.
The last part of verse 13.
13th வசனத்தின் கடைசி பகுதி.
If you decide
நீங்கள் தீர்மானித்தால்
that your body is going to be 100% for the Lord.
உங்களுடைய சரீரமானது 100% கர்த்தருக்கு உரியது என்று நீங்கள் தீர்மானித்தால்
the Lord will be 100% for your body.
கர்த்தரும் 100% உங்கள் சரீரத்துக்கு உரியவராய் இருப்பார்.
See it says there in the last part.
கடைசி பகுதியிலே பாருங்கள், கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர்.
Body is for the Lord, the Lord is for the body.
சரீரம் கர்த்தருக்கு உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர்.
Supposing you say
இப்படி நீங்கள் சொல்லிருந்த வைத்துக்கொள்ள
Lord 50% my body is for you.
ஆண்டவரே என்னுடைய சரீரத்தில் 50% உங்களுக்கு சொந்தம் என்று சொல்கிறீர்கள்.
Lord will say fine 50% I am for your body also.
ஆண்டவர் என்ன சொல்வார், உங்கள் சரீரத்துக்கு நானும் 50% இருக்கிறேன்.
That is why you have so many problems.
ஆகவே தான் உங்களுக்கு பல பிரச்சனைகள் காணப்படுகிறது.
You say Lord 100% my body is for you.
ஆண்டவரே என்னுடைய சரீரம் 100% சொந்தம் ஆண்டவரே என்று சொன்னால்
Lord will say really?
அப்படியா?
And 100% I am for you.
100% நானும் உங்களுக்கு சொந்தம் என்று சொல்கிறார்.
There is a zeal in Jesus.
இயேசுவில் ஒரு வைராக்கியம் காணப்படுகிறது.
To purify you.
உங்களை சுத்திகரிக்க முடியாக.
To make your body pure.
உங்களை சரீரத்தை பரிசுத்தமானதாய் மாற்ற முடியாக.
Holy.
பரிசுத்தமானதாய் மாற்ற முடியாக.
One last verse.
கடைசி வசனம்.
1 Thessalonians 5.
1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம்.
Verse 23.
23 வசனம்.
It says here what God will do for you, not what you have to do for God.
தேவன் உங்களுக்கு என்ன செய்வார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றல்ல.
I'm not telling you what you should do.
நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லவில்லை.
I'm telling you here what God will do for you.
தேவன் உங்களுக்கு என்ன செய்வார் என்பதை நான் சொல்கிறேன்.
That God will sanctify you totally.
முழுமையாக தேவன் உங்களை பரிசுத்தமாக்குவார்.
Completely holy.
முழுமையாய் பரிசுத்தமாக்குவார்.
In English we don't understand sanctify. It means make you completely holy.
ஆங்கிலத்திலே சொல்லப்பட்ட பதமானது உங்களை முற்றிலுமாய் பரிசுத்தமாக்குவார், சுத்திகரிப்பார் என்று பொருள்.
What will he make holy?
எதை அவர் பரிசுத்தமாக்குவார்?
Your spirit,
உங்கள் ஆவி,
your soul,
ஆத்மா,
your body,
உங்கள் சரீரம்.
Without any blame,
குற்றமற்றதாய் காக்கப்படும்.
Who's going to do it?
யார் செய்ய போகிறார்?
God.
தேவன்.
You mean I have to do nothing?
நான் ஒண்ணுமே செய்ய வேண்டாமா?
No, I have to give myself to him whenever he wants to do it.
எப்பொழுதெல்லாம் அவர் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் அப்பொழுதே என்னை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும்.
You know, if some maid servant comes to clean your bathroom,
உடைய வீட்டிலே உள்ளதான குளியல் அறையை சுத்தம் பண்ணுவதற்காக ஒரு வேலைக்காரன் வருகிறான் என்றால்,
then you have to allow her to do it.
அதை செய்வதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும்.
You got to empty the room and say, okay, clean it.
அந்த பாத்ரூமை நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய சாமான்களை எடுத்துவிட்டு சரி சுத்தம் செய்யணும் சொல்ல
வேண்டும். Somebody comes to sweep your bedroom, yeah, allow them to do it.
உங்களுடைய படுக்கறை சுத்திகரிக்க முடியாது வந்தால் அவர்களை செய்வதற்கு ஒப்புக் கொடுங்கள்.
That's what I have to do.
அதைத்தான் நானும் செய்வேன்.
Lord, you're going to cleanse me. Here I am. Do it.
ஆண்டவரே, நீர் என்னை சுத்திகரிக்க போகிறீரா? இதோ நான் இருக்கிறேன். செய்யும் ஆண்டவரே.
But if you lock the door and all the maid servant cannot clean your room.
அதற்கு மாறாக நீ வீட்டை பூட்டி வைத்து விட்டால் வேலைக்காரி எப்படி உங்கள் வீட்டை வந்து சுத்தம் செய்ய சுத்தம் பண்ண முடியும்?
That's why God is not able to cleanse many of us.
ஆகவே தான் அநேகரை தேவன் சுத்திகரிக்க முடியாமல் இருக்கிறது.
Open the doors.
கதவை திறங்கள்.
Hey Lord, come.
ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே.
Clean every part of me.
என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் சுத்திகரியும்.
Cleanse me from my sin.
என்னை பாவத்திலிருந்து சுத்திகரியும்.
Heal me from my sicknesses.
வியாதியிலிருந்து என்னை குணமாக்கும்.
Sanctify my spirit, soul and body.
என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்தமாக்கும்.
Because I am your house.
ஏனென்றால் நான் உம்முடைய வீடாய் இருக்கிறேன்.
You purchased me with your blood.
உம்முடைய இரத்தத்தினாலே விலை கிரயம் கொடுத்து வாங்கி விட்டீர்.
I am valuable to you.
உமக்கு நான் மதிப்புள்ளவன் ஆண்டவரே.
I won't believe the lies of the devil anymore.
சாத்தானுடைய பொய்களை இனிமே நான் நம்ப மாட்டேன் ஆண்டவரே.
I am valuable to God.
நான் தேவனுக்கு மதிப்புள்ளவன்.
You are valuable to God.
நீங்கள் தேவனுக்கு மதிப்புள்ளவர்கள்.
God has got a plan for your life.
உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்.
Never mind your past failures.
உங்கள் கடந்த கால வீழ்ச்சியை குறித்து ஒரு காலமும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
2007 onwards life is going to be different for you.
2007 ஆம் ஆண்டிலிருந்து வாழ்க்கையானது உங்களுக்கு வித்தியாசமானதாய் மாறப் போகிறது.
You are going to be a useful servant of God.
நீங்கள் தேவனுக்கென்று பயன்படக்கூடியதான ஒரு தேவ ஊழியனாய் இருக்க போகிறீர்கள்.
I believe that for myself. I don't know about you.
என்னை குறித்து நான் அப்படி விசுவாசிக்கிறேன். உங்களை குறித்து எனக்கு தெரியவில்லை.
I believe 2007 is going to be a glorious year for me.
2007 ஆம் ஆண்டு எனக்கு என்னை பொறுத்தவரையில் மகிமுள்ள ஆண்டாய் இருக்க போகிறது.
Can you say that?
நீங்கள் அதை சொல்ல முடியுமா?
Yes or no?
ஆமாவா இல்லையா?
Praise the Lord.
Amen.
It will be so.
அது அப்படியே ஆகட்டும்.
Let's bow our heads in prayer.
நாம் எல்லாரும் தலைகளை வணங்கி ஜெபிப்போம்.
Let's stop believing the lies of the devil.
பிசாசின் பொய்யை நம்புவதை நிறுத்தி விடுவோம்.
Say, Lord, I believe your word.
ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன்.
You are going to do a miracle in my life.
என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறீர் ஆண்டவரே.
You are going to purify me.
ஆண்டவரே, நீர் என்னை சுத்திகரிக்க போகிறீர்.
Spirit, soul and body.
என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை குற்றமற்றதாய் காக்க போகிறேன்.
Thank you.
நன்றி ஆண்டவரே.
ஜீசஸ் நேம்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.